بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதரர்களே, இன்றைய தர்பியா நிகழ்ச்சியில் ஜனாசாவின் சட்டங்கள் என்ற பாடம் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போன தர்பியாவில் எது வரைக்கும் நடத்தினாங்க? தடுக்கப்பட்ட விஷயங்கள். சரி, இப்போ அந்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு விஷயத்தை வந்து விளக்காமல் விடப்பட்டிருக்கிறது. மெம்பரில் நின்று கொண்டு மக்களுக்கு முன்னால் இறந்து போனவரை பற்றி அறிவிப்பு செய்யக்கூடாது என்ற தகவலையும் ஷேக் அல்பானி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். மையத்துடைய உறவினர்கள் செய்யக்கூடாத காரியங்களில் ஒரு காரியமாக அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். பள்ளிவாசல்ல மெம்பரில் நின்று கொண்டு மக்களுக்கு முன்னால் இவர் இறந்து விட்டார் என்று அறிவிப்பது, அதுவும் மார்க் அடிப்பல்ல தவறு என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நாய் சொன்னாங்களா? நாய், நாயினா என்ன செய்யறது? துக்கம் தெரிவிப்பது, ஒருவருடைய மரணத்தை அறிவிப்பது, இது நாய் என்று சொல்வார்கள். இதற்கு ஷேக் அல்பானி அவர்கள் ஒரு அதிசய ஆதாரமாக கொண்டு வந்தார்கள். ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, கான இதா மாத்தலஹுல் மையித், ஒருவர் இறந்து விட்டால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், லா தூதுனு பிஹி அஹதன், யாருக்கும் இந்த தகவலை நீங்கள் அறிவிக்காதீர்கள், இவர் மரணித்த தகவலை யாருக்கும் நீங்கள் அறிவிக்காதீர்கள். இன்னி அஹாஃப் யகுன நாயன், ஏனென்றால் இது நாயாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். இன்னி சமயத்து ரசூல் அல்லாஹி என்ஹா அனி நாயி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நாய் கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள், இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று இந்த செய்தி இருக்கிறது. இந்த செய்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் கண்டிப்பாக யாருடைய மரணத்தையும் அறிவிக்க கூடாது என்று நம்ம என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். ஆனால் இந்த செய்தி, ஷேக் அல்பானி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அந்த ஹதீஸில் ஹபீப் இப்னு சுலைம் அம்பசி, ஹபீபின் சுலைம் அல்ல அம்பசி என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாதவர். ஆத்தன்டிக்கான எந்த இமாமும் இவரை நம்பகமானவர் என்று என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. ஷேக் அல்பானியை பொறுத்தவரை அவங்க பெரும்பாலும் ஹதீஸை சரியான அடிப்படையில் முடிவு செய்வார்கள். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் என்ன செய்வாங்க, ஒரு சின்ன குறைகள் உள்ள சில ஹதீஸுகளை கூட சஹி என்று அவர்கள் ஹசன் என்று முடிவெடுத்து விடுவார்கள். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி தான் இந்த செய்தி. ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. இது ஒரு பேச்சுக்கு சரியாக இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு நாம் இதை நம்ம ஃபாலோ பண்ண இயலவும் முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ஒருவருடைய மரணத்தன்னைக்கு என்ன செய்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறாங்க, அதெல்லாம் நிறையா போயிடும். வாட்ஸ்அப்பில் போடக்கூடாது, ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது. அப்போ இது வந்து தவறான ஒரு காரியமாக போயிடும். அது இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற அறிவிப்புகளை பார்க்கும்போது எது இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கும் பார்த்தா, நஹ்யுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் இருந்த அறிவிப்புகள், மார்க்கத்துக்கு முரணான பேச்சுகள், அதை வந்து ஒரு பெரிய விழா மாதிரி எடுக்கக்கூடிய நிகழ்வு, இதைத்தான் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருப்பார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பார்த்தாலும் நமக்கு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மெம்பர்ல நின்று கொண்டு அறிவிப்பதை தடை செய்தார்கள் என்று அதையே அவங்க சொல்றாங்க. அது அவங்களுடைய கருத்து, நீங்கள் இப்படி அறிவிக்காதீர்கள், ஏன்னா இது நாயாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். அவங்க தான் என்ன செய்யறாங்க, ஒரு பேணுதல் என்ற அடிப்படையில் இதை தெரிவித்ததாக இருக்கிறது. அது வந்து உறுதியான செய்தியாக இருந்தால் நம்ம அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம், சட்டம் எடுக்கலாம். ஆனால் அது உறுதியற்ற செய்தி. இப்ப அடுத்த விஷயம், அந்நாயுல் ஜாயிஸ், ஜாயிஸ்னா என்ன, அனுமதி. ஜாயிஸ்னா என்ன, அனுமதி. அனுமதிக்கப்பட்ட நாய், நாய் என்றால் மரண அறிவிப்பு, அனுமதிக்கப்பட்ட மரண அறிவிப்பு என்ற தலைப்பிலே ஒரு விஷயத்தை ஷேக் அல்பானி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒருவருடைய மரணத்தை நாம் அறிவிக்கலாம், பகிரங்கமாக தெரிவிக்கலாம். எப்போது? அறியாமை கால அறிவிப்பு கலக்காமல் இருக்குமே ஆனால்
அது மார்க்கத்துக்கு முரணான எந்த அம்சங்களும் இல்லாமல் மார்க்கத்துடைய விதிமுறைக்கு உட்பட்ட அடிப்படையில் அந்த பேச்சு இருக்குமே ஆனால் அப்ப அது அறிவிக்கிறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. என்ன இளையராஜன், இந்த மனிதர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் மரணித்து விட்டார், இப்படி அறிவிக்கிறது தப்பாகுமா? இதுல ஏதாவது மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் ஏதாவது இருக்குதா? இல்ல. இப்ப மார்க்கத்துக்கு முரணான ஜாகிலியத்துடைய அம்சம் இல்லாத அறிவிப்பாக இருக்குமே ஆனால் அது அனுமதி என்று ஷேக் அல்பானி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். நம்ம முதல் சொன்ன கருத்து இந்த கருத்து ஒத்து வருதா வேறுபடுதா? ஒத்துதான் வருது. வக்கது எஜிபு தாலிக்க குறி, சில நேரத்தில் இது கட்டாயம் கூட. ஷேக் அல்பானி அவங்க அடுத்து சொல்றாங்க, சில நேரங்களில் மரண அறிவிப்பை அறிவிப்பது கட்டாயமாகிவிடும், கண்டிப்பாக அதை தெரிவிக்கணும். எப்போன்னு சொன்னால் அந்த மையத்துக்கு உறவினர்கள் யாருமே இல்லை, அனாதை மையத்தாக இருக்கிறது, அதுக்கு கஃன் இடுறது, பல செலவுகளை பொறுப்பெடுக்கிறது, அதை குளிப்பாட்டுறது. ஏன்னா ஒரு மையத்தை அடக்கம் செய்வது என்பது ஒரு மனிதர் செய்யக்கூடிய காரியம் அல்ல, அது நிறைய மக்கள் அதில் சேரணும், அவருக்காக ஜனாசா தொழுகணும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், இப்படி பல காரியங்களும் ஒரு சமுதாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம்தான் ஜனாசா சம்பந்தப்பட்ட விவரங்கள். அப்போ ஒரு அவருக்கு உறவினர்கள் இல்லை, தொழக்கூடியவங்க யாருமே இல்லை, இந்த சந்தர்ப்பங்கள்ல இறந்து போனவரை பத்தி அறிவிக்க கூடாது என்று சொல்லி நம்ம அறிவிக்காம விட்டுறலாமா? கண்டிப்பாக அறிவிக்கணும், அறிவிக்கிறது கடமையாயிரும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் இறந்து போனால் அவருடைய ஜனாசாவை பின்பற்றுவது, அவரை அடக்கம் செய்வது, அவரை தொழுகை நடத்துவது, இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளை நிறைவேற்ற முடியாது, அறிவித்தால் தான் அதை செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக அறிவிக்கிறது கட்டாயமாயிரும். இப்ப அறிவிக்கிறது தப்பு என்று சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மன்னருக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். யார் அந்த மன்னர்? நஜ்ஜாசி. நஜ்ஜாசி அபிசீனிய மன்னர். அவர் இறந்தவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவுல சஹாபாக்களுக்கு மாத்த அபுதுன் சாலிஹ், ஒரு சாலிகான ஒரு அடியான் இறந்து போய்விட்டார், மரணித்து விட்டார், அறிவிப்பு செய்து விட்டு சொன்னார்கள், இஸ்தஃகிரு லி அஹீக்கும். இந்த அறிவிப்புடைய நோக்கம் என்ன? உங்களுடைய சகோதருக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏன்னா அவர் நல்ல ஒரு அரசர். முஸ்லிம்கள் ஆரம்பத்திலே அந்த நாட்டுக்கு ஹிஜ்ர செய்து போகும்போது முஸ்லிம்களை அரவணைத்தவர். அவர்களை அழிப்பதற்காக காஃபிர்கள் வந்து பேசும்போது காஃபிர்களுடைய பேச்சை கண்டுகொள்ளாமல் அதை தூக்கி வீசி எரிந்தவர். அல்லாவையும் நம்பிக்கை கொண்டு விட்டவர். ஆனால் அந்த நாட்டிலே அவருக்கு தொலை வைக்கக்கூடிய நிலை இல்லை. ஏன்னா எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. இவர் அல்லாஹ்வை நம்பினார், அவ்வளவுதான். ஜனாசா துலுகனா என்ன, சட்டத்திட்டங்கள், அது எதுவுமே அவருக்கு தெரியாது, அங்க உள்ள குடிமக்களுக்கும் தெரியாது. இவர் இறந்து விட்டார், அப்ப இவர் யாருக்கு ஜனாசா துலவப்பா? இவருக்கு அந்த கடமைகள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா மக்களுக்கு இதை அறிவித்தார்கள். அறிவிக்கணும், அறிவித்து நஜ்ஜாசிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா துல வச்சாங்க. காயிப் ஜனாசானா என்ன? ஜனாசா இருக்காது, ஜனாசா இருக்காது, ஜனாசா இல்லாமலேயே நம்ம துல வைக்கிறது. பொதுவாக ஜனாசா தொழுகை என்பது நம்ம மையத்தை வைத்துத்தான் நம்ம தொழுவோம். மையத்து கிடைக்கல அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? காயிப் ஜனாசா துல வைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாசியுடைய ஜனாசா கிடைக்காத பட்சத்தில் அதே நேரத்தில் அவருக்கு தொழுகையும் வைக்கப்படவில்லை. அப்போது என்ன செய்தார்கள்? மதீனாவிலே சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த தகவலை அறிவித்து அனைவரும் வாருங்கள், நாம் அவருக்காக காயிப் ஜனாசா துல வைப்போம் என்று துல வைத்தார்கள். இது மாதிரி நம்ம துல வைக்கலாம். யாருக்கு? ஏற்கனவே ஜனாசா துல வச்சாச்சு, அவங்களுக்கு மறுபடியும் மை அடக்கம்லாம் பண்ணி முடிச்சாச்சு, நாங்கள் காயிப் ஜனாசா துல போறோம் என்று தொழுவதா? ஜனாசா தொழுகை ஏற்கனவே வைத்து முடிக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்கு மறுபடியும் ஜனாசா தொழுகை கிடையாது. அடக்கம் செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு, அவ்வளவுதான். சில பேர் காயிப் ஜனாசா என்று இதை செய்யறத நம்ம பார்க்கிறோம். அடக்கம் பண்ணி முடிச்சிருவாங்க மக்கள்லாம், அல்லாவை இணை வைக்காத மக்கள்லாம் முறைப்படி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டு முடித்திருப்பார்கள். ஆனாலும் மறுபடியும் அவருக்கு நாங்கள் தொழ வைக்கலன்னு சொல்லி அவருடைய பாடி இல்லாமலேயே தொலை வைப்பார்கள். ரெண்டாவது காயிப் ஜனாசா, மூணாவது காயிப் ஜனாசா. இப்படி செய்வதற்கு மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கிறதா, அனுமதி இருக்கிறதா? இருக்கிறதா? இல்ல, முன்மாதிரி இல்ல. காயிப் ஜனாசா என்பது நபி அவர்களுடைய வாழ்க்கையில நஜ்ஜாசி என்ற ஒரு மன்னருக்காகத்தான் நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கும் காரணம் என்ன? அந்த காரணத்தையும் சொன்னார்கள். அவர் ஒரு நல்ல அடியார், ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு இந்த கடமைகளை செய்யல, அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறிவிட்டது, அதனால நம்ம செய்யறோம். அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு நம்ம காயிப் ஜனாசா தொலை வைக்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து காயிப் ஜனாசா தொலை வைக்கலாமா கூடாதா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வந்து இன்னைக்கு காயிப் ஜனாசாவுடைய சட்டம் இருக்கிறதா இல்லையா? அதாவது காயிப் ஜனாசா இருக்கிறது, கவனிக்கணும், முக்கியமா கவனிக்கணும், காயிப் ஜனாசா இருக்கிறது. அதை நபி அவர்கள் யாருக்கு பொருத்தினார்களோ, யார் விஷயத்தில் அமுல்படுத்தினார்களோ அவர்களுக்குத்தான் நாம் செய்ய வேண்டும். நாம என்ன செய்யக்கூடாது? இஷ்டப்படி செய்யக்கூடாது. இப்ப உதாரணம், சுனாமியில இறந்து போயிட்டாங்க, உங்க நண்பர் நமக்கு தெரிந்தவர் சுனாமியில இறந்து போய்விட்டார், பாடி கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப என்ன செய்யலாம் நம்ம? அவருக்காக நம்ம காயிப் ஜனாசா தொலை வைக்கலாம். இந்த ஹதீஸின் அடிப்படையில், நஜ்ஜாசி மன்னருடைய ரசூலுல்லாஹி அவர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் அவருக்காக நம்ம காயிப் ஜனாசா தொலை வைக்கலாம். அதாவது ஒருவர் இறந்து எரிந்து விட்டார், உடம்பெல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு, பாடி கிடைக்கல, கடல்ல போனாரு, மூழ்கி விட்டார், உடம்பு கிடைக்கல, இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல உடல் கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்காக நம்ம காயிப் ஜனாசா தொலை வைக்கலாம் இந்த ஹதீஸின் அடிப்படையில். ஆனால் ஏற்கனவே தொலை வச்சு முறைப்படி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முஸ்லிம்கள் முடித்து விட்டார்கள், அவர்களுக்கு மறுபடியும் காயிப் ஜனாசா தொழுவது இருக்கிறதா? பண்றாங்க, சில பேர் செய்யறாங்க, ஆபீஷியலா பண்றாங்க, சவுதியில இந்த மாதிரி இது பண்றாங்க. நமக்கு வந்து சரியாக தெரிவது, நபி மொழிகள்ல இதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு ஹதீஸ் அவங்க காட்ட முடியுமான்னு கேட்டா காட்ட முடியாது. அதிகபட்சம் எதை காட்டுவாங்க? இந்த நஜ்ஜாசி அவங்களுடைய இந்த சம்பவத்தை தான் காட்டுவார்கள். அப்ப இது வந்து ஒரு கருத்து வேறுபாடு உள்ள விஷயமாக இருந்தாலும் நமக்கு சரியாக தெரியக்கூடிய விஷயம், காயிப் ஜனாசா என்பது தொலை வைக்கப்படாமல் உடல் கிடைக்காத நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான், அதற்குத்தான் ஆதாரம் இருக்கிறது, மற்ற விஷயங்களுக்கு ஆதாரம் இல்லை. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சரி, இப்ப நடத்துனதுல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? நான் கேட்கலாமான்னு சொன்னேன், நீங்க கேக்குறீங்க. சரி, அதாவது ஒரு மையத்து வந்து, சரி, தொலை வைக்கலாமா? சரி சரி, அதாவது இது சம்பந்தப்பட்ட கேள்விதான். வாப்பா கேளுங்க, வாப்பா வந்து ஊர்ல மௌத்தா போயிட்டார், நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம ஊர்ல முறைப்படி அவருக்கு ஜனாசா தொலை வைத்து விட்டார்கள், துவா செய்து விட்டார்கள், இப்ப நம்ம இங்க ஜனாசா தொழுகலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இப்ப தொழுதோம்னா அதுக்கு பேர் தான் காயிப் ஜனாசா நம்ம செய்யறது. இந்த மாதிரி ஒரு செயலுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்ப இவங்க என்ன செய்யறது? வாப்பா மௌத்தா போயிட்டாரு, அப்ப அதுக்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டு இருக்கிறாங்க, துவா செய், வலதுன் சாலிஹுன் எதுலகு, தந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தை. ஏன்னா பிரார்த்தனை என்பது ஜனாசாவில்தான் நம்ம செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஜனாசா இல்லாமலும் அல்லாவிடத்துல நம்ம பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். சொல்லப்போனா ஜனாசா தொழுகை என்னது? அது ஒரு பிரார்த்தனை தானே. அந்த பிரார்த்தனை தொழுகையில தான் நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சரி, இப்ப நான் ஒரு உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. பயமா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. ஷேக் அல்பானி அவர்கள் நாய் சம்பந்தமா ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். என்ன? உறவினர்கள் செய்யக்கூடாத காரியம் என்று நாய் சம்பந்தமா ஒரு கருத்து தெரிவித்தார்கள். என்ன கருத்து? அவங்க சொன்ன வந்த கருத்து என்ன? அறிவிப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. சரி, இந்த அறிவிப்பு தொடர்பாக நாம ஒரு கருத்தை சொன்னோம், அது என்ன கருத்து நீங்க சொல்லுங்க? இந்த அறிவிப்பு, ஷேக் அல்பானி அவங்க சொன்ன இந்த கருத்து சம்பந்தமாக நாம ஒரு கருத்து சொன்னோம். என்ன சொன்னோம்? பலகீனமான செய்தி. பலகீனமான செய்தி, வேற கூடுதல் தகவல் அதோடு நம்ம சேர்த்து சொன்னோம். நீங்க சொல்லுங்க பஷீர் பாய். சரி, அதாவது ஜலால் பாய் சொல்லுங்க.
அந்த அறிவிப்பாளர், அறிவிப்பாளர் உள்ள கோளார். சரி ஓகே, சரி சரி. இந்த அடிப்படையில் அறிவிப்பு செய்யக்கூடாது என்றால் நம்ம சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன பிரச்சனை சஃபி பாய் சொல்லுங்க. ஆட்கள் வரமாட்டாங்க. இப்ப நம்ம எப்படி நம்ம அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்ப ஒருவர் இறந்து விட்டார், அதை வந்து நம்ம பள்ளிவாசல உட்கார்ந்து அறிவிக்கல, ஆனா அதை விட பயங்கரமான முறையில் நம்ம அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை எப்படி அறிவிக்கிறோம்? வாட்ஸ்அப்ல. அது வந்து பள்ளிவாசல் அறிவிக்கிறது ஒரு 40 பேர் 20 பேருக்கு தான் போகும். ஆனா இப்ப அறிவிக்கிறது எப்படி இருக்குது? வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறாங்க, இந்த தாய் இறந்து விட்டார், இந்நாள் இல்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன். உலகம் பூரா போயிருது. அப்ப எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம்? பிரார்த்தனை செய்யறோம். இது தப்பாகுமா? இது தவறு கிடையாது. ஏன்னா இந்த தகவலை உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் கேட்கும் போது எல்லாருக்கும் மனசுல என்ன வருது? அவருக்காக துவா செய்யணுங்கிற ஒரு தான் வருது. இது ஜாஹிலியத்துடைய வழிமுறை கிடையாது. அதனால அறிவிப்பு என்பது தவறல்ல. இதை நம்ம என்ன செய்யணும்? பணி வைக்கணும். எந்த அறிவிப்பு தவறா போகும்? மார்க்கத்துக்கு முரணான ஜாஹிலியத்துடைய காரியங்கள் இணைந்த அறிவிப்பு வந்தால் அது மார்க்கத்துல ஹராம் ஆகிவிடும். ஆமா, அதுதான் அது கூடாது என்பதற்கு இந்த செய்தியை சொல்றாங்கல்ல. இந்த செய்தி சரியான செய்தி இல்ல. அந்த செய்தியில் வரக்கூடிய கருத்து கூட நபிகளார் சொன்னார்கள் என்று வரல, நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லித்தான் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆ ஜாஹிலியத்துடைய அறிவிப்பு அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்டு வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக அதீசுகள்ல என்ன வருதுன்னா, வதாபி தாவில் ஜாஹிலியத்தி, அறியாமை கால அழைப்புகளை எல்லாம் அழைக்கக்கூடியவன் துன்பத்தின் போது என்னை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கறது அதீசுல இருக்கிறது. அப்ப அதுல நம்ம விளங்கிட்டோம் ஜாஹிலியத்துடைய காலத்துடைய அறிவிப்புகள்னா என்ன, அது வந்து மார்க்கத்துக்கு முரணா அதாவது இருக்கும், என்ன அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொட்டடிக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் பாக்குறாங்கல்ல, அது நடக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது மார்க்கத்துக்கு உகந்தது இல்லை என்பதை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா நம்ம விளங்கி கொள்ளலாம். சரி, நீங்க சொல்லுங்க பாய். கடைசியில காயிப் ஜனாசா உடைய சட்டம் என்ன? யாருக்கு காயிப் ஜனாசானா என்ன, அது யாருக்கு தொலை வைக்கலாம் சொல்லுங்க. தொலைஞ்சு போனவங்களா சொல்லுங்க. ஓ, நீண்ட காலம் உடல் கிடைக்காமல் தவறி போனவர்கள், இவர்கள் காயிப் ஜனாசா தொலை வைக்கலாம். ஓகே, சரி. இப்போ அடுத்த பாடம் போகலாமா? ஓகே, இன்ஷால்லா. இப்போ அடுத்த பாடம் அவங்க 8வது பாடமா இந்த புத்தகத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கிறது, அலாமாத்து ஹுஸ்னில் ஹாத்திமா, நல்ல முடிவின் அடையாளங்கள். என்னது நல்ல முடிவின் அடையாளங்கள்? ஒரு மனுஷன் நம்ம மௌத்தா போகும்போது என்ன நினைக்கிறோம்? நம்முடைய முடிவு கடைசியா நல்லா இருக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையெல்லாம் சரியா இருந்துட்டு கடைசி நேரத்தில் அவனுடைய முடிவு கெட்டதாக அமைந்து விட்டால் அவனுக்கு எல்லாம் தீர்ப்பு வழங்குறது இவ்வளவு நாள் தொழுதானேங்கிறத பார்க்க மாட்டான். கடைசியில குஃபுரா போயிட்டியே, நீ நரகம்தான். அதே அடுத்து ஒரு மனிதன் பாவமாக செய்து கொண்டிருந்தான், கடைசி நேரத்தில் அல்லாவை நம்பி விட்டான், ஈமான் கொண்டு விட்டான், திருந்தி விட்டான், தௌபா செய்து விட்டான், இவன் முடிவு நல்லாகி விட்டது, கடந்த கால வாழ்க்கை எப்படியோ சரியா கடைசியில் திருந்திட்டான், அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இப்ப இந்த இறுதி முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவு நல்ல முடிவு என்பதற்கு சில அடையாளங்கள், அடையாளங்கள்னா என்ன, அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் நல்ல காரியம், அது வந்து ஒரு இவர் விஷயத்துல இவர் மூமினா இருந்திருக்கிறார், இவர் சொர்க்கத்துக்கு போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சில அடையாளங்கள். இப்போ ஒரு மனுஷன் மூமினா இல்லையா, மூமினா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் முடிவு பண்ண முடியாது, அது வந்து உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா தொழுகையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு அனுமானம் செய்து கொள்ளலாம், என்ன இவர் மூமினாக இருக்கிறார், என தொழுகிறார், அதனால மூமினாக இருப்பார். இந்த அடிப்படையில் சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்கள் ஏதாவது இறந்து போன ஒரு விஷயத்துல பொருந்தி வந்தால் அது நம்ம வரதுக்கு தகுந்த விஷயம், அது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இவர் வந்து
அல்லாவிடத்தில் ஒரு நல்ல மனிதராக இருப்பார், அடையாளங்கள் தென்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விஷயம், இன்னொன்று அந்த அடையாளங்களை நாம் பெறுவதற்கு முயற்சிக்கணும். ரெண்டாவது ரெண்டு நோக்கம், ஒன்று ஒரு மனித விஷயத்தில் இதெல்லாம் வந்தால் அவருக்கு அல்லாவிடத்தில் நல்ல விஷயம் இருக்கும் என்று நாம் நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம உறவினர்கள்ட்ட கூட இருக்கலாம், நம்ம பெத்த தாயிட்ட கூட இந்த அடையாளம் வரலாம். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம உமா வந்து சொர்க்கவாசியாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, மறுமையில் வெற்றி அடைஞ்சிருவாங்க என்று நமக்கு ஒரு ஆறுதல். இரண்டாவது, அந்த அடையாளங்கள் நமக்கு வேணும், அந்த அடையாளம் நாம் மரணிக்கும் போது நம்ம இடத்துல ஏற்படணும் என்பதற்கு நம்ம முயற்சிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஒவ்வொரு அடையாளங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, கடைசியில் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரியும்போது அவன் சொல்லக்கூடிய சொல், அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாவுடைய தூதர், இந்த கலிமா தான் வரணும், வேறு அதுதான் கடைசி சொல். ஏன்னா நபி அவர்கள் சொன்னாங்க, மண்கான ஆகிரு கலிமத்தின் லாயிலாக அல்லல்லா தஹலல் ஜன்னா, யாருடைய இறுதி சொல் லாயிலாக அல்லல்லா என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் சென்று விட்டார். கடைசி, இது வந்து ஒரு நல்ல அடையாளம், சொர்க்கவாசி என்பதற்கு ஒரு அடையாளம், லா இலா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் சென்று விட்டார். அதனால இறந்து போனவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, மௌத்தா போனதுக்கு முன்னாடி லா இலா இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுப்பாங்க. மௌத்தா போனதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான், ஏடுகள் முடிக்கப்பட்டு விடும், அது ஒரு பிரயோஜனம் இல்லை. மௌத்துடைய காலத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், லா இலா இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கலாம். ரூஹ் மேலே எங்கிலையும் போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹ் பிரிய போகுது, அப்போ காதில் போய் என்ன செய்யலாம், லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னா அவங்களால பேச முடியாது, அந்த சத்தம் கேட்கும்போது அதை நம்ம ஞாபகப்படுத்தும் போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த கலிமாவை சொல்லிடுவாங்க, அல்லாஹ் அந்த சிறப்பை அவர்களுக்கு வழங்கி விடுவாங்க. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அல் மௌத்து பி வஷ்ஹில் ஜபீன், நெற்றி வியர்வை, இதுவும் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மௌத்துடைய நேரத்தில் நிறைய வேதனைகள் பட்டு துன்பப்பட்டு நெற்றியில் வியர்வை வந்து விட்டது என்று சொன்னால், இதுவும் அவர் வந்து ஒரு மூமின், அவர் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறார் என்பதுடைய அடையாளம். நபி அவர்கள் சொன்னார்கள், மௌத்துல் மூமினி பி அரகில் ஜபீன், மௌத்துல் மூமினி பி அரகில் ஜபீன், மூமினுடைய மரணம் நெற்றியின் வேர்வையை கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன்னா மூமினுக்கு மரணத்துடைய நிலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நிறைய துன்பம் சிரமம் ஒரு வேதனை. இந்த நிலையில் மரணித்தார்கள் என்றால் அவர்கள் மூமின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம மனசில் ஆளை பதிய வச்சுக்கணும், என்ன, இதெல்லாம் வெறுமனே அடையாளங்கள் தான், நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறலாம், நல்ல விஷயம் இவர்கிட்ட தென்பட்டுருக்குன்னு சொல்லி. இவர் சொர்க்கவாசி ஆயிட்டார்னு நம்ம முத்திரை குத்தலாமா, ஒரு ஆள் லா இலா இல்லல்லாஹ் கலிமாவே சொல்லிட்டார், மௌத்தா போகும்போது லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி மௌத்தா போயிட்டார், இங்கே நம்ம என்ன செய்யலாம், பார்த்த வரைக்கும் நல்ல விஷயம் வெளிப்பட்டு இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். இவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார், சொர்க்கவாசி ஆகிவிட்டார்னு சொல்லி நம்ம கூச்சல் போடலாமா, அனுமதி இருக்குதா? ஒரு மனுஷன் துன்பப்பட்டே மௌத்தா போறான், இதை பார்த்துட்டு இவர் சொர்க்கவாசி ஆகிட்டார் நம்ம சொல்லலாமா, நம்ம அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. நரகவாசியும் சொல்லக்கூடாது, சொர்க்கவாசியும் சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில். நம்ம பார்த்த வரைக்கும் இவர் மூமினா இருந்திருக்கிறார், நல்ல அடையாளம் வெளிப்பட்டு இருக்கு, அல்லாஹ்விடத்தில் அவருக்கு நல்லது இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, வரம்பு மீறி போயிடுறாங்க, களிமா சொல்லிட்டாருப்பா, சொர்க்கவாசி ஆயிட்டாருப்பா, நம்ம இவர் தான் அல்லாஹ் மாதிரி. அப்ப இது ரெண்டாவது அடையாளம். மூணாவது, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டதை வரிசையை நான் சொல்லிட்டு வரேன், இந்த ரெண்டும் கரெக்ட். மூணாவது, ஷேக் அல்பானி அவங்க குறிப்பிடுறாங்க, அல் மௌத்து லைலத்தில் ஜும்மா அவ் நஹாரஹா, ஜும்மாவுடைய இரவிலோ பகலிலேயோ மரணிப்பது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளத்தை சொல்லியிருப்பார்களேயானால் நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், அங்கீகரிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதை நபி அவர்கள் சொன்னதாக ஷேக் அல்பானி அவங்க ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள், அந்த அறிவிப்பு பலகீனமான அறிவிப்பாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மௌத்தா போன அவருக்கு மா மீன் முஸ்லிமின் எமூத்து எமுல் ஜுமா இல்லா வக்காஹுல்லாஹு ஃபித்னத்துல் கபர், வெள்ளிக்கிழமை ஒரு மனிதன் மௌத்தானால் அல்லாஹ் கபருடைய ஃபித்னாவிலிருந்து அவரை காப்பாற்றுகிறான் அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அது பலகீனமான அறிவிப்பு. அதுல ரபியா பின் சைஃப் என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். யார் அவர் பேர் என்ன? ரபியா பின் சைஃப். இவரை பத்தி இமாம் புகாரி அவங்க சொல்றாங்க, லஹு மனாக்கீர், பல தவறான செய்திகளை எல்லாம் இவர் அறிவிக்கக்கூடியவர். நசாயி அவர்கள் லாயிஃப், பலகீனமானவர் என்று சொல்லியிருக்கிறார். இப்னு இப்மான் யுஹ்தி கசீரன், அதிகமாக தவறிழைக்கக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல மௌத்தா போனதுனால நமக்கு என்ன கிடைக்காது? ஒரு பாதுகாப்பு, ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு விஷயம். மூணாவது, அப்ப இந்த தகவல் வந்து நம்ம சொல்ல முடியாத ஆதாரபூர்வமான தகவல் கிடையாது. மற்ற ரெண்டும் சரி, முதல் சொன்னோம்ல ரெண்டு விஷயம், அது சரி. இப்போ ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? கேட்கலாம். ரெடி? ஓகே. பின்னாடி சொல்லுங்க, கடைசியில் நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த அடையாளங்களை பத்தி நம்ம சொல்ல போறோம் இல்லையா, இந்த அடையாளங்கள்ல என்ன, அடையாளங்களிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை, அது என்னென்ன அடையாளங்கிறது அடுத்து. இந்த அடையாளங்கள் வந்து சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மூணு விஷயத்தை நம்ம சொன்னோம். அது என்ன சொல்லுங்க பாப்போம். சொர்க்கவாசி என்று அடையாளம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், நல்லெண்ணம் வைக்கலாம். ஒன்னு, ரெண்டாவது முயற்சிக்கணும், இது ரெண்டாவது. மாஷா அல்லாஹ். அப்புறம் இன்னொரு ஒரு ஒழுக்கம், ஒரு அதபு நம்ம சொல்லி கொடுத்தோம். இந்த அடையாளங்களை காணும் போது இந்த மாதிரி நம்ம நடந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதபு சொல்லி கொடுத்தோம். என்னது நீங்க சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க. அதை நம்ம சொர்க்கம் நரகம் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. சரி, இந்த அடையாளங்கள் மொத்தம் எவ்வளவு சொல்றாங்கன்னா, ஷேக் அல்பானி அவங்க 19 அடையாளங்களை குறிப்பிடுகிறார்கள். நல்ல மையத்துடைய அடையாளமாக அவங்க எத்தனை சொல்றாங்க, 19 அடையாளங்கள். இப்ப நம்ம வந்து அதுல மூணு விஷயங்களை நம்ம பார்த்து விட்டோம். நாலாவது, இப்ப இந்த மூணாவது விஷயம் சொன்னோம் இல்லையா, நீங்க சொல்லுங்க பாய். அந்த வெள்ளிக்கிழமை மரணிக்கிறது சம்பந்தமா உள்ள மார்க்க விஷயம் என்ன, அதனுடைய சாராம்சம் சுருக்கமா நீங்க சொல்லுங்க. அதனால அந்த கருத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல இயலாது. ஓகே. இப்ப நாலாவது, அல் இஸ்திஷ்ஹாது ஃபி ஸாஹத்தில் கித்தால், போர்க்களத்தில் உயிரை தியாகம் செய்வது. போர்க்களத்தில் என்ன செய்யறது, உயிரை தியாகம் செய்வது. ஒரு ஆள் போர்க்களத்தில் போய் ஷஹீத் ஆயிட்டார். இப்போ இது ஒரு நல்ல அடையாளமா இல்லையா, உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அப்போ இது ஒரு மனிதனுடைய விஷயத்தில் நம்ம நல்லெண்ணம் வைப்பதற்குரிய ஒரு நல்ல அடையாளம். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலா தஹ்சபன் அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இறந்தவர்கள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். அப்ப நம்ம எப்படி நல்லெண்ணம் வைக்கணும், மையத்தின் கூட எண்ணம் வைக்க கூடாதான். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய பதில ஷஹீத் ஆகிவிட்டார்கள், மூத்தாயிட்டாங்கன்னு கூட நீங்க நினைக்காதீர்கள். பல் அஹயா உன், அவர்கள் அல்லாஹ்விடத்துல உயிரோடு தான் இருக்கிறார்கள். அல்லாவின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு ரிசுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இந்த வசனத்தை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்ப மௌத்துன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு இடத்துல வலா தகுலு, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுவர்களே அம்பாத் என்று சொல்லாதீர்கள். அப்ப உங்களை மையத்துன்னு சொல்லக்கூடாதா, மையத்தா தான் ஆயிட்டாங்கல்ல, ஒரு மையத்துன்னு சொல்லக்கூடாதா? என்ன மௌத்தா போனவங்களும் மௌத்தா போனவங்களும் சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது எல்லாரும் நம்ம மௌத்தா போயிட்டோன்னு வைங்களேன், இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிந்து விட்டோம் என்றால் வேறு வகையில நம்ம மௌத்தா தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம், தூங்கிட்டு இருப்போம். கேள்வி கேட்பாங்க, என்ன செய்வோம்? தூங்கிட்டு இருப்போம். தூக்கம்ங்கிறது என்னது, மரணம். ஒரு நல்ல மனுஷரா இருந்தா கபூர்ல விசாரிப்பாங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க, சரியான பதில சொல்லிட்டா என்ன சொல்லிடுவாங்க, புதுமாப்புல தூங்குற மாதிரி தூங்கு. அப்ப தூக்கம்ங்கிறது என்னது, அது மௌத்து தானே. குர்ஆன்ல அல்லாஹ் அதை மௌத்துன்னு தானே சொல்லி காட்டுறான். தூங்கும் போது என்ன செய்யறோம், அல்லாஹ்வுமே பிஸ்மிக்க அமூத்து வகி. அல்லாஹ் உன் பேரால் மௌத்தாக போகிறேன், அது மௌத்து, தூக்கம்ங்கிறது மௌத்து. தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன செய்கிறோம், அல்ஹம்து அஹியானா பாதமா அம்மாத்தனான், என்னை மௌத்தாக்கிய பிறகு எனக்கு ரூஹு கொடுத்த உயிர் எழுப்பிய அல்லாவுக்கு எல்லா புகழும். அப்போ அது ஒரு வகையான மௌத்து. உலகத்தில் பிறந்த எல்லா நல்லடியார்களும் இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு மௌத்திலே இருப்பார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மௌத்துக்கு பிறகு எந்த மௌத்தில் இருப்பாங்க, உறக்கம் என்ற மௌத்தில் இருப்பாங்க. ஆனால் சுஹதாக்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு தூக்கம்ங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. எங்க சுத்துவாங்க, நவாப்பழமா, அரிசில, அரிசில சொர்க்கத்திலே பச்சை நிறை பறவைகளாக அவர்கள், அல்ல பறவைகளாக அவர்களை சுத்த விடுவான், பறவைகளாக. அப்ப இதுதான் அவர்கள் விஷயத்திலே. அப்ப இது வந்து ஒரு நல்ல அடையாளம். என்ன அடையாளம், ஒரு மனிதன் விஷயத்திலே நாம் நல்லெண்ணம் வைப்பதற்குரிய ஒரு நல்ல அடையாளம். இதை அடைவதற்கு நம்ம முயற்சிக்கணும். சயிதாகலாமா, எங்க போகலாம் சயிதாகிறதுக்கு, சிரியாவுக்கு, சரி அதை பத்தி உள்ள விவரங்கள்லாம் தனி. சரி, அப்ப இது ஒரு அடையாளம், அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யறது, போர் செய்யறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ஷஹீதுகளுடைய சிறப்பா, அது ஷேக் அல்பானி அவங்க கொண்டு வருகிறார்கள். என்னன்னா அல்லாவிடத்திலே ஷஹீதாக கூடியவருக்கு ஆறு சிறப்புகள் இருக்கிறது. ஷஹீதானவருக்கு ஆறு சிறப்புகள் இருக்கிறது. ஒன்று யுஃபர் லஹு, அந்த ரத்தம் அவர் சிந்திய உடனே அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. முதல் சொட்டு ரத்தம் பூமியில விழுகிறதே, விழுந்த உடனேயே அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது ஒரு சிறப்பு. இன்னொன்று, அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர் உயிர் பிரிந்தவுடன் அவர் சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை கண்ணில் காட்டி விடுகிறான். கண்ணில் காட்டிடுவான், நீ போகிற இடம் இதுதான் பார்த்துக்க, கண்ணில் காட்டிடுவான். அப்புறம் அதாவுடைய கபர், கபருடைய வேதனை, அது எதுவும் அவருக்கு இருக்காது. இது ஒரு விஷயம். அது மாதிரி யோமனுல் ஃபஸாஅல் அக்பர், பயங்கரமான ஒரு திடுக்கம் ஏற்படும் இல்லையா. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சோன்னே வானவர்களை முதல் பார்ப்பாங்க. பார்த்தோன்னு என்ன பயம் வரும், ஆஹா வானவரை பார்த்துட்டோமே, இது செஞ்சிட்டோமே, அந்த பயம் எதுவுமே அவனுக்கு இருக்காது. அந்த பெரிய திடுக்கம் நடுக்கம் அவனுக்கு இருக்காது. வயு ஹல்லா ஹொல்யத்தல் ஈமான், ஈமானுடைய ஆபரணம் அவருக்கு அணிவிக்கப்படும். அங்கே மறுமையில் அல்லாஹ் அவருக்கு ஆபரணங்கள் வைத்திருப்பான், அணிவிக்கப்படும். ஹூருலின்களை அவருக்கு திருமணம் முடித்து வைக்கப்படும். அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, அவருடைய உறவினர்கள் 70 நபருக்கு அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். 70 நபருக்கு, அந்த 70 பேரும் காஃபிரா இருந்தாங்கன்னா பரிந்துரை கிடையாது. ஏன்னா பரிந்துரைங்கிறது யாருக்கு, ரசூலுல்லாஹி அவங்களுக்கு மக்காம மஹமூதாங்கிற ஒரு இடம் தான் ஷஃபாத்துங்கிறது. அது யாருக்கு தான் நபி அவர்களே செய்ய முடியும், ஈமான் உள்ளவங்க தான். ஈமான்ல பாவிகளா இருந்தாங்கன்னா, நரகவாசியா இருந்தா அவங்களுக்கு பரிந்துரை பண்ணலாம். அப்ப இந்த 70 நபருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய சிறப்பை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ஷஹீதுக்கு வழங்குகிறான். இது வந்து ஷஹீது விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. இது ஒரு அடையாளம். இக்பால் பாய் சொல்லுங்க, இறந்தவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அப்ப அவங்க மௌத்தா போன பிறகு நம்ம ஏன் மரணித்தவர்கள் சொல்லக்கூடாது, மற்றவங்களை மௌத்தா போனவங்கிறோம், அவங்களே நம்ம மரணித்தவர்கள் சொல்லக்கூடாது. சஹீதான மௌத்தாறது இல்லையா, சரி மௌத்தானவன் சொல்லக்கூடாது. மற்றவங்கள சொல்லலாமா, சொல்லலாம். ஏன், சாதாரணமாக மரணிக்கிறாங்களா, உலகத்தில் மரணிக்கிறாங்க. ஷஹீதுகளும் உலகத்தில் மரணிக்கத்தானே செஞ்சாங்க, சொல்லலாம். இப்போ ரெண்டு பேரும் உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்களா இல்லையா, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அப்போ இவங்கள சொல்லலாம், அவங்கள சொல்லக்கூடாதுன்னா இந்த வேறுபாடு. மற்றவங்களாம் நல்லவங்களா இருந்தாலும் தூங்குவாங்க, அதனால அவங்களுக்கு மௌத்து இருக்குது. துனியா விட்டு போனாலும் அவங்களுக்கு என்ன இருக்கு, மௌத்து இருக்கு. ஆனா ஷஹீதுகளுக்கு அந்த மௌத்து என்ன இல்லை, எப்பயும் அவங்க தூங்காமையே இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். சரி, இது ஒரு விஷயமா. இப்போ இதோட எத்தனை காரணம் சொல்லி இருக்கிறோம், 4 அடையாளங்கள். இப்ப 5வது நபிசுல்லாஸ் அவங்க சொல்றாங்க, 5வது அடையாளம் அல் ஐந்தாவது அடையாளம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக புறப்பட்ட நிலையில் மரணித்தல். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக புறப்பட்டு விட்டார், ஆனால் மரணித்து விட்டார். முத உள்ளதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? முத உள்ளவர் போரிட்டு கொல்லப்பட்டு விட்டார், இவர் போருக்கு கிளம்பி இருக்கிறார், ஆனால் போரில் சண்டையெல்லாம் போடலை. போகிற நேரத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டோ அல்லது வாகனத்திலிருந்து கீழே விழுந்தோ ஏதோ ஒரு பிரச்சனையால் அவர் மரணித்தால் அவரும் என்னதான்? ஷஹீது தான். இப்போ இந்த ஷஹீதை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்தஸ்து இருக்குது. இப்போ இவர் யாருன்னு சொன்னால், நபிசல்லாஸ் அவங்க ஹதீஸில் சொல்கிறாங்க, மா தஅதுன ஷஹீத ஃபீக்கும், ஷஹீதுன்னு நீங்கள் யார் யாரையெல்லாம் சொல்கிறீங்க? நபிசல்லாஸ் அவங்க கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால் அவர் ஷஹீது. நபியவர்களுடைய பதிலை பாருங்க, அப்படின்னா என்னுடைய சமுதாயத்தில் ஷஹீதுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க தான் ஷஹீதுன்னு சொன்னால் என் சமுதாயத்தில் ஷஹீதுகள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, குறைவாக இருப்பாங்க. நபியவர்கள் அதுக்கு சொன்னாங்க, அப்படின்னா யார் ஷஹீது? நீங்கள் ஷஹீதுக்கு விளக்கம் சொல்லுங்க. சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம், போரில் கொல்லப்படுறது அதுதான் ஷஹீது. அப்படின்னா நம்மளாம் ஷஹீதாக முடியுமா? இனி அதுக்கப்புறம் எங்கே இஸ்லாமிய நாட்டில் இந்த மாதிரி சண்டை நடந்துச்சுன்னா அப்போ நாட்டை பாதுகாக்கிறக்காண்டி போர் செய்கிறாங்களே அவங்க தான் ஷஹீதாவாங்க. மற்ற இடங்கள்லாம் ஷஹீதுங்கிற அந்தஸ்து யாருக்கும் கிடைக்காது. நபியவர்கள் சொல்கிறாங்க, இல்லை, ஷஹீதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால் அவரும் ஷஹீது. ஒன் மா அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு ஒருவர் இறந்து விட்டால், மண் மாத்த ஃபீ சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் கொண்டிருக்கும் போது மரணித்து விட்டால் அவரும் ஷஹீது. இவர் கொல்லப்படலை தான், ஆனால் போயிட்டாரா இல்லையா, இவருக்கும் அல்லாஹ் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த ஷஹீது ஷஹீதுன்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும், எல்லாமே ஒரு அனுமானம் தான், யாருமே என்ன செய்ய முடியாது, அந்த சொர்க்கத்தை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே இயலாது. பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சுருக்காங்கன்னா ஷஹீதா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பை சான்ஸ் அவர் ஷஹீதா எல்லாமே இருக்கலாம், அது ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் சொல்கிறாங்கல்ல, மொத மொத அல்லாஹ் மூணு பேரை கணக்கு தீர்ப்பான். மறுமையில் விசாரிக்கும் போது மொத மொத அல்லாஹ் விசாரணை எடுக்கிறது மூணு பேரை. இன்னும் முத முத அல்லாஹ் விசாரிக்கிறானா அவங்க யார் அப்படின்னு பார்த்தா, அதில் ஒரு ஆள் ஷஹீது, அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணவர், உலக மக்கள் எல்லாம் அவரை ஷஹீது ஷஹீதுன்னு சொன்னவர், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் ஷஹீது கிடையாது. அல்லாஹ் கேட்பான், நீ என்ன பண்ண? யாரெல்லாம் எனக்கு நீ உடம்பொழிப்பை கொடுத்திருந்தாய், உனக்காக நான் போரிட்டேன், உன் உயிரை தியாகம் செய்தேன், பொய் சொல்லுகிறாய், மக்கள் எல்லாம் உன்னை ஷஹீதுன்னு சொல்லணும், அந்த பேரு புகழுக்காகத்தானே நீ போர் செஞ்ச, உன் உயிரை தியாகம் பண்ண, அந்த பட்டம் உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது, போ நீ நரகத்துக்கு போ, இவனை நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் நரகத்திலே தள்ளி விடுவான். அப்ப மக்கள் எல்லாம் இவனை ஷஹீது ஷஹீதுன்னு தான் சொன்னாங்க, அதனால ஷஹீதுன்னு சொல்லக்கூடாதா? ஷஹீதுன்னு சொல்லலாம், அது நம்ம சொர்க்கம் நரகம் அது என்ன செய்ய முடியாது, அது அதுல மட்டும் கை வைக்க கூடாது. பாத்தீங்களா என்ன நடந்திருக்கு, மக்கள் எல்லாம் ஷஹீது ஷஹீதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆனா அவர் போன இடங்க நரகமாக இருக்கிறது. இது வந்து ரொம்ப அரிது, இது இது இப்படித்தான் இருக்குங்கிறது கிடையாது, இது வந்து ரொம்ப அரிது. அடுத்து அஞ்சாவது காரணம் இது. ஆறாவது காரணம், அல் மௌத்து பி தாவுன், தாவுன்னா காலரா நோய். இந்த காலரா நோயால் மரணம் ஏற்படுவது சுபான் அல்லா. உண்மையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க. நபிசல்லாஸ் அவங்க சொன்னாங்க, அத்தாவுனு ஷஹாதத்துல்லி குல்லி முஸ்லீம், காலரா நோய் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அது ஷஹாதத்தை பெற்றுத்தரும், ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெற்றுத்தரும். நபிசல்லாஸ் அவங்க சொன்னாங்க காலரா நோய். ஆனால் நம்ம ஊரில் என்ன செய்வாங்கன்னா சபிக்கிறதுக்கு அதை தான் பயன்படுத்துறது. என்ன காலரா வந்து பேதி வந்து சாவை, லாரியில் அடிபட்டு சாவை சொல்கிறாங்கல்ல, ஏ அது ஷஹீதுப்பா, ஏன்னா மார்க் அறிவு இல்லை, வெறும் உலகத்தை மட்டும் பார்க்குறாங்களா, கோரமான முறையில் மூத்தாயிட்டா அவனுக்கு உலகத்தில் தண்டனை கிடைச்சிருச்சு, அவன் கெட்டவன் நினைக்கிறாங்க. கோரமான மரணங்கள் எல்லாமே நமக்கு நல்லவை, ஏன்னா மௌத்து யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. உமாக்கான லி நஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பீதுன் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உலகத்தில் எந்த உயிரும் பிரிய முடியாது, மௌத்தாக முடியாது. அந்த அல்லாஹ் தான் நமக்கு மரணத்தையும் தர்றான். என்ன மரணம்? ஆக்சிடென்ட்ல மரணம், இடிபாடுகளில் சிக்கி மரணம், கோரமான முறை எல்லாமே அல்லாஹ் தருகிறான். எல்லாரையும் சமமாக்க கூடாதுல்ல. ஒரு நார்மலா மௌத்தா போறவனையும் காலரா வந்து வேதனைப்பட்டு மௌத்தா போற ரெண்டு பேரும் சமமா? நீ அல்லாஹ்வுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டாய், கஷ்டப்பட்டு இருக்கிற, அதனால உனக்கு கூலி தருகிறேன். உன்னுடைய மரணம் ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் வழங்குகிறான். அதனால உலகத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு மரணம் வந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு விஷயமே கிடையாது. நம்ம சந்தோஷப்படணும், அதை நம்ம தேடி போகக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வந்துருச்சு நமக்கு கோரமான மரணம், பயங்கரமான மரணமா, உண்மையில மனசுக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கும். அந்த கவலைக்கெல்லாம் மருந்து போடக்கூடிய வகையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ மக்களுக்கு சொல்றாங்க. இது ஷஹாதத். ஏன்னா ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும், தான் பெத்த புள்ள இந்த ஒரு நோயால் அவதிப்பட்டு மரணிச்சா எப்படி இருக்கும், காஃபிர்லாம் பைத்தியமாயிருவான். ஆனா ஒரு முஸ்லிம் அந்த நேரத்திலையும் சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ் ஷஹாதத்தை வழங்கி இருக்கிறான், யாருக்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான் என்று அந்த உறவினர்கள் சந்தோஷப்படுவாங்க, நிம்மதி அடைவாங்க. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுறாங்க. அதே போல சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில மரணிக்கிறதுனா, ஆமா அதையும் முக்கியமா விளக்க வேண்டி இருக்குது. ஏன்னா நம்ம தப்லீக் ஜமாத்துல என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வாங்க, ஊர் ஊரா சுத்துறது பூரா என்னது அல்லாஹ்வுடைய பாதை என்று அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லப்படுவது என்னன்னா போர், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நடத்தப்படுகின்ற போர் இருக்குதுல்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய பாதை என்பது. ஆனால் அதை மக்கள் எப்படி வழங்கி வச்சிருக்காங்கன்னா, ஒரு நல்ல தொழுகைக்கு வாங்கன்னு மக்களை கூப்பிட போகிறோம், இது அல்லாஹ்வுடைய பாதை அப்படின்னு வழங்கி வச்சிருக்காங்க. இது அல்லாஹ்வுடைய பாதை தான், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்டிகுலரா குர்ஆன் ஹதீஸ்ல சபீலில்லாஹ் சபீலில்லாஹ்ன்னு நிறைய வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போரை மட்டும் குறித்துத்தான் அந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜக்காத்தை பற்றி பாருங்க, ஜக்காத் யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தா நிறைய பட்டியல், 8 பேர்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான். அதுல ஃபீ சபீல் இல்லாமா, அல்லாவுடைய பாதையில, அல்லாவுடைய பாதைனா எட்டுமே அல்லாவுடைய பாதை தான். அப்ப ஏன் தனியா சொல்லணும் சபீல் இல்லா? அத சஹாபாக்கள் காலத்துல அப்படித்தான் விளங்கினாங்க. அல்லாவுடைய பாதைனா மத்தது கிடையாது, மத்த நல்லறங்கள் இல்ல, அது வந்து போர் மட்டும்தான். அடுத்து இப்ப இதோட 7 காரணங்கள் சொல்லியிருக்கிறோமா, 6 சொல்லியிருக்கிறோம், இப்ப கரெக்டா தான் எண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, 7வது, அல் மௌத்து பி தாயில் பத்ன், வயிற்று வலியால் மரணிக்கக்கூடியவன். 7வது என்னது? வயிற்று வலியால் மரணிக்கக்கூடியவன், வயிறு கோளாறால் மரணிக்கக்கூடியவன். ஏன்னா அதெல்லாம் ஒரு பயங்கரமான நோய் தான். சில பேருக்கு பார்க்குறோம்ல வயிற்றுல கட்டி கேன்சர் வந்துடுது, சுபஹானல்லாஹ், அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நபி அவர்கள் எல்லாத்தையும் விளங்கி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே என்ன செய்வாங்கன்னா, அந்த குடலை, மலை குடல் இருக்குல்ல, அதை வெட்டி இந்த பக்கம் ஓட்டையை போட்டு ஒரு பை இந்த பக்கம் தொங்கும், ரணகலமா இருக்கும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு அதாப் இந்த வயிற்று கோளாறு வந்துருச்சுன்னு சொன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், மண் பாத் மான் மாத்த பில் ஃபில் பத்னி ஃபஹு ஷஹீத், வயிற்று கோளாறால் ஒருவன் மரணித்தால் அவனும் ஷஹீத். கவலைப்பட வேண்டியதில்லை, அல்லாஹ் நமக்கு உயர்வான அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான் என்று நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இது ஒரு, இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸ் இருக்குது. அடுத்து 8வது காரணம், 8வது 9வது, ரெண்டு அடையாளங்களையும் ஷேக் அல்பானி அவங்க சேர்த்து சொல்றாங்க. 8வது 9வது என்னன்னா, அல் மௌத்து பில் கர்க் வல் ஹதம், தண்ணீரில் மூழ்கி மரணிப்பது, இடிபாடிகளுக்குள் சிக்கி மரணிப்பது, தண்ணிக்குள்ள மூழ்கி, அதெல்லாம் கோரமான மரணங்கள் தானே. மூச்சு திணறி திணறி கொஞ்சம் கொஞ்சமா ரூஹு பிரிஞ்சு, அது எப்படி இருக்கும் அந்த நேரங்கள்ல, அதெல்லாம் ஒரு பயங்கரமான. அது மாதிரி இடிபாடுகள், பூகம்பங்களை சிக்கி மரணிக்கிறான், எல்லாம் ஈமான் இருந்தாதான். இதெல்லாம் இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒரு காஃபியர் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி மரணித்து விட்டான், அவனை சஹின்னு சொல்ல முடியுமா? ஈமான் இருக்கணும். அவன் இந்த மரணம் வந்தால் அதை இப்படி ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்கும். நபி அவர்கள் சொன்னாங்க, மத்உனு வல் மபுத்துனு வல் கரீக்கு வ சாஹிபுல் ஹதமி, இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணிக்கக்கூடியவன், தண்ணீரில் மூழ்கி மரணிக்கக்கூடியவன், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர்கள் தான், ஷஹீதுகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதோட எத்தனை அடையாளங்கள்? 8-9.
நேரம் இருக்கா நமக்கு சொல்லுங்க.
சுபுகு தொழுகாம ஒரு ஆள் தூங்குறார, சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சான், இப்ப அவர் என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் அல்ல, அது அல்லாஹ்விடத்துல உள்ள விஷயம் அவ்வளவுதான். நாம அவரை பார்த்த வரைக்கும் என்ன செய்யறோம், மூமினா தான் நம்ம பார்ப்போம் இல்லையா, மூமினாக நம்ம பார்ப்போம், மூமினாக அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் இல்லையா. ஏன்னா ஒரு மனிதன் தூங்குறான்னா வேற காரணங்களும் இருக்கலாம், அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் கூட இருக்கலாம். என்ன, அவன் அசந்து தூங்கியிருந்தா அல்லாட்ட குற்றவாளி ஆவானா? குற்றவாளி ஆக மாட்டான். அப்படிலாம் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், நல்லெண்ணம் தான் வைக்கணும். அவன் வந்து தொழாதவன் காஃபீரா போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஆள் என்னது போன வரைக்கும் நல்லதுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சரி, இப்ப அடுத்து பாருங்க என்ன விஷயம், இடிபாடு தண்ணீர், தண்ணீர்ல மூழ்கி மரணிக்கிறது, இடிபாடுகள்ல கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, அதெல்லாம் கோரமான மரணங்கள் தானே, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிற அதெல்லாம். அது மாதிரி தான் ஆக்சிடென்ட் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ஆக்சிடென்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, ஆனால் அதெல்லாம் சஹீதில் தான் வரும். காரில் வேகமாக போடுறாங்க, அடிச்சிருச்சு, இப்போ கோரமான முறையில் மரணிக்கிறாங்களோ சஹீதில் வருவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த இடத்துல ஏதாவது பொருள் அவன் மேலே விழுந்துருச்சு, உடலே செதறி போகிறது, இதெல்லாம் சஹீதுடைய லிஸ்ட்டில் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் கடைசியாக முடிக்கும் போது எல்லாத்தையும் சொல்லுவேன் வரிசையாக. ஆமாம், தண்ணீர்ல ரெண்டு பேர் குளிக்கிறாங்களாம், போட்டி போடுறாங்களாம், அதுல ஒரு ஆள் மூழ்கி போயிடுறாராம், இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. போட்டி போடுறது தப்பு கிடையாதே, ஏன்னா போட்டிங்கிறதெல்லாம் வீரம் தானே, அது அதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்க போட்டி போடாம போய் மூழ்கினாலும் அது மவுத்துங்கிறது யாருமே தேடி போறது கிடையாது, தேடி போய் மவுத்தா போடாத அது தற்கொலை சொல்லலாம். தண்ணியில வந்து நீச்சல் போட்டி வைக்கலாமா? கூடாதா? வைக்கலாம். போகும்போது எவனா மௌத்த தேடியா போறான்? இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வந்து விடுகிறது, அவ்வளவுதான். ஆமா, அதான், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்ன, சரி, தற்கொலை வேற, அதாவது நம்ம மரணிக்க போறோங்கிறது அவங்க நாடி போவாங்க, அது வந்து நரகத்துல போயிருவாங்க அவங்க, இது வந்து அதுல வராது. சரி, அடுத்து 10வது காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது கர்ப்பிணி பெண் அவளுடைய மரணமும் சஹீது. கர்ப்பிணி பெண் அவளுடைய மரணம் சஹீது, ஏன்னா அதுவும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். 10 மாசம் குழந்தையை பெற்று சிரமப்பட்டு துன்பப்பட்டு வேதனை தாங்க முடியாம குழந்தையை ஈன்றெடுக்கிறாள், அந்த வேதனை தாங்க முடியாம அவர் மரணித்து விட்டாள், அவரும் சஹீது. பிரசவத்தில் மரணிக்கக்கூடியவர்கள், ஏன்னா அது பயங்கரமான துன்பம். வேதனையை அளப்பதற்கு என்று சில அளவுகளை வச்சிருக்கிறாங்க, டால் என்ற அளவுகள் இருக்கிறது. இப்ப நம்ம பானத்தை அளக்கிறதுக்கு லிட்டர், அது மாதிரி இப்போ தானியங்கள் அளக்கிறதுக்கு படி கணக்கை வச்சிருக்கிறோம், அது மாதிரி கிலோகிராம், இப்படிலாம் பல வகை வச்சிருக்கிறோம். வலியை, வேதனையை, நோவினையை அளப்பதற்கு ஒரு அளவுகளை வைத்திருக்கிறார்கள், டால் என்ற அளவு. அந்த அளவை வைத்து பார்க்கிறார்கள், பிரசவ நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மனிதன் தாங்கக்கூடிய உச்சகட்ட வேதனை அவளுக்கு ஏற்படுகிறது. ஒரு மனுஷன் மேக்சிமம் எவ்வளவு வேதனையை தாங்குவானோ அந்த உச்சகட்ட நிலையை அந்த பெண்மணி அடைந்து விடுகிறாள் என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு வேதனை, அந்த மாதிரி ஒரு நோவினை ஏற்பட்டு மரணித்தால் அவர்களும் சஹீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மராத்து யக்துலு வலதுஹா ஜமாஆ, வயிற்றிலேயே குழந்தை ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டால், குழந்தையால் ஒரு பெண் கொலை இறந்து விட்டால், ஷஹாதா, அவளுக்கும் சஹாதத் கிடைக்கிறது. யஜுருஹா வலதுஹா பி சரரிஹி இலல் ஜன்னா, அந்த குழந்தை தொப்புள் கொடி இருக்கும் போதே தன்னுடைய தாயை சொர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா. அடுத்து இப்போ இதோட எத்தனை காரணங்கள், 10 காரணங்கள். 11வது 12 ரெண்டையும் சேர்த்து ஷேக் அல்பானி அவங்க சொல்றாங்க, எரிந்து மரணிக்கிறது. அது மாதிரி ராத்துல் ஜம்பு, திடீரென்று சில கட்டிகள் உருவாகி அதனால் மரணிக்கிறது. இன்னைக்கெல்லாம் நிறைய வருதா கேன்சர், கேன்சர் வருதா இல்லையா? ஆனால் அரி மார்க்க சிந்தனை இல்லாதவங்க பாருங்க, கேன்சர் வந்ததுக்கு என்ன பாவம் செஞ்சானோ, நிறைய பேர் சொல்லவும் பயப்படுறது. என்ன பெரிய நோய் இருக்கும், சும்மா ஒரு இருமலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் அப்படி இருக்கிறாங்க, பயங்கரமான நோய் இருக்குன்னு சொன்னால் ஏதோ செஞ்சிருக்கிறா தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நபிசல்லாஸ் அவங்க சொன்னாங்க, எரிந்து மரணிக்கக்கூடியவர் அது போன்ற இந்த மாதிரியான கட்டிகள் உருவாகி மரணித்தால் அவர்களும் ஷஹீது, வல் ஹரிக்கு ஷஹீது, எரிந்து போனவர் அவரும் ஷஹீது. நபிசல்லாஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது பதினொன்று பன்னெண்டாவது காரணம். பதிமூணாவது, அல் மௌத்து பி தாயி சில், தாவு சில்லுனா அப்படியே உடம்பு மெலிஞ்சுக்கிட்டே வரும், எலும்புருக்கி நோய், எலும்புருக்கி நோயால் மரணிக்கக்கூடியவர் அவரும் சஹீத். காச நோய் அது மாதிரி தான், உடம்பு வந்து உருக்கக்கூடியதான், எலும்புருக்கி நோய், காச நோய், இந்த மாதிரி கடுமையான நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறாங்கல்ல இவங்க எல்லாம் ஷஹீதில் வருவாங்க. இது வந்து பதிமூணாவது காரணம். பதினாலாவது முக்கியமானது, தனக்கு உரிமையான பொருளை பாதுகாப்பதற்காக போரிடக்கூடியவர் ஷஹீது. நம்ம போய்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு சூடான் வந்துட்டான், என்ன செய்கிறான், உங்கள் ஜேபில் உள்ள பணத்தை எடுக்கிறான், அவனோட இங்கே ஃபைட் பண்ணுறீங்க, கத்தியால் குத்திட்டான், இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். நம்ம பொருளை பாதுகாப்பதற்காக நம்ம போராடுறோம், அந்த போராட்டத்தில் நமக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது, இப்போ அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்குறான். அதை நீங்கள் வந்து சரி போய் தொலைகிறான் அப்படின்ட்டு விட்டு ஒதுங்கிட்டீங்கன்னா அது பெஸ்ட்டு, பிரச்சனையே இல்லை. அவனோட நீங்கள் போராடுறீங்க, அதில் உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது, அது ஒன்றும் நஷ்டம் இல்லை. அந்த மாதிரியான நிலையில் உள்ளவர்களுக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குகிறார்கள். மன் குத்தில தூண மாளிகி ஃபஹு ஷஹீத், தன் செல்வத்தை பாதுகாக்க யார் போரிடுகிறாரோ அவரும் ஷஹீது, நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கணும், இதெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட விஷயங்கள்ல தான், ஆனால் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்று வந்தால் அப்போ இந்த காரணத்தை கற்பித்துக் கொண்டு இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்புனா அப்போ ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்காது. ஏன்னா இதே ஹதீஸ் அங்கேயும் மேட்ச் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்முடைய உரிமை, நம்ம எப்படி இருக்கிறோம், யாரா இருக்கலாம் இந்த அரசர், என்ன செய்யறாரு, செல்வத்தை கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்குறாரா, நம்ம காசு, நம்ம நாடு அப்படின்னு சொல்லி நம்ம போராடுகிறோம் என்று இறங்கி இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பினோம் என்றால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குமா, கிடைக்காது. ஏன்னா நபி அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஆட்சி செய்யும் போது நமக்கு சொல்லி கொடுத்த ஒழுக்கம் என்ன, உன் முதுகை முறித்தாலும், உன் பொருளை அவர் எடுத்தாலும், உனக்குரியது நீ அல்லாஹ்விட்ட தான் கேட்கணும், அவன் என்ன அநியாயம் பண்ணா பண்ணிட்டு போறான், நீ பொறுமையா தான் இருக்கணும். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நமக்கு அங்கே நமக்கு போதித்தார்கள். ஏன்னா அதுதான் வந்து கரெக்டு, அப்போதான் ஒழுங்காக ஒரு ஆட்சி நடக்கும். இல்லைன்னு வைங்களா, அவன் ஆளுக்கான செய்வான், ஏன் காசு ஓன் காசுன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பி நாட்டையே ஹராபாக்கிடுவான். அதனால் நபி அவர்கள் அப்படி போதிச்சாங்க, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து பதினஞ்சு பதினாறாவது அடையாளம், பதினஞ்சு பதினாறு மொத்தம் நம்ம வந்து பத்தொம்பது சொன்னோம் இல்லையா, பதினஞ்சு பதினாறாவது அடையாளம், மார்க்கத்தை உயிரை பாதுகாப்பதற்காக சண்டையிட்டு மரணிக்கிறது, மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக சண்டையிடுறது. உதாரணத்துக்கு வந்து நம்ம தர்கா கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம், அதுக்கு நம்ம நீங்கள் முயற்சி நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, மக்களை அழைக்கிறீங்க, ஒரு ஹுப்புக்காரன் வந்து என்ன செய்யறான், கத்தியால் குத்திட்டான், இப்போ நம்ம மூத்தா போகிறோம், எதுக்கு மூத்தா போயிருக்கிறோம், மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக மூத்தா போயிருக்கிறோம். இந்த நிலையில் உள்ளவங்க சஹீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் குத்தில தூன தீனிஹி, தன் மார்க்கத்தை காப்பதற்காக ஒருவர் மரணித்தால், கொல்லப்பட்டால், அவரும் ஷஹீத், ஃபஹுவ ஷஹீத். அந்த உயிர், ஒருத்தன் கொலை செய்ய வர்றான், அவனோட நம்ம சண்டை போடுறோம், அந்த சண்டையில் நம்மளை அவனை கொலை செஞ்சுட்டான், அதில் நம்ம மரணித்தா அதுவும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். பதினேழாவது அடையாளம், அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தயார் செய்த நிலையில் மரணிக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுறது ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு மரணிக்கிறது ஒன்று, அதை ஏற்கனவே சொன்னா என்னடா அதே மறுபடி வருதே நினைக்க கூடாது, இது வேற. இது என்னன்னா அல்லாஹ்வுடைய பாதையில தயாரிப்புகளை செய்யக்கூடிய நிலையில் மரணிக்கிறது. அப்பனா ஊர்ல தான் இருப்பாரு, போருக்கு புறப்பட்டிருக்க மாட்டார், குதிரைகளை தயார்படுத்துறது, அந்த குதிரைகளை வளர்க்கறது, இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்யறாருல, அதாவது ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கல்ல, இஸ்லாமிய ஆட்சியில இருந்து ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி இந்த சிறப்பை தருகிறார்கள்.
இது வந்து 17வது அடையாளம்.
18வது, ஒரு நல்ல காரியத்தை கடைசியாக செய்துவிட்டு அதன் அடிப்படையில் மரணிக்கிறது. ஒரு நல்ல காரியத்தை கடைசியாக செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒருவர் சொல்லி மரணித்தால் அதுவே அவருக்கு முடிவாகி விடுகிறது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒருவர் நோம்பு நோற்றால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒருவர் தர்மம் செய்தால் அவரும் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார் இப்படின்னு ஹதீஸ் இருக்கு. அப்ப கடைசி நேரத்தில் ஒரு நல்ல மலை செஞ்ச நிலையில் மௌத்தா போயிட்டோம், ஃபஜர் தொழுதுட்டு வந்தோம், வர்ற வழியில் ஆக்சிடென்ட் அல்ல, வர்ற வழியில் திடீர்னு மாரடைப்பு, மௌத்தா போயிட்டோம். இப்போ இது ஒரு நல்ல அடையாளமா இல்லையா? நம்முடைய கடைசி செயல் எப்படி இருக்குது? தொழுகையில் முடிஞ்சிருக்கிறது, ஒரு தான தர்மத்தில் முடிஞ்சிருக்கு, ஒரு நோன்பு வச்ச நிலையில் திடீர்னு மௌத்தா போயிட்டாருப்பா. இது மாதிரி நல்லறங்கள் செய்த நிலையில் நம்ம மரணிக்க என்ன செய்யணும்? ஆசைப்படணும். நம்முடைய கடைசி செயல் வந்து நல்லறமாக இருக்கணும். கடைசி அடையாளம், 19வது அடையாளம், மன் கத்தலஹுல் இமாமுல் ஜாயிர், அநியாயம் செய்யக்கூடிய அரசன் ஒருவரை கொலை செய்து விட்டான். அரசன் கொலை செய்து விட்டான். எதற்கு? அந்த அரசனிடம் சென்று அவர் நல்லதை சொல்லியிருக்கிறார், தீமையை தடுத்திருக்கிறார். இவரை கொலை செய்து விட்டான் அரசன். இவரும் யார்? ஷஹீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சையீது சுஹதா, ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா ஹம்சா. ஹம்சா ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவர். இன்னொருவரும் ஷஹீதுகளுக்கு தலைவர் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்படினா இது எப்படிப்பட்ட அந்தஸ்து? ஷஹீதுகளுக்கே தலைவர். அந்த ஒருவர் யார் தெரியுமா? காம இமாமின் ஜாயிர், அநியாயம் செய்யக்கூடிய அரசனிடம் சென்று ஃபஅமரஹு, அவனுக்கு நல்லதை ஏவினார், வநஹாஹு, கெட்டதை தடுத்தார், ஃபகத்தலஹு, அவன் இவரை கொலை செய்து விட்டான். இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பக்கூடாது, ஆனா என்ன செய்யலாம்? அவர்கிட்ட போய் பேசலாம்ல. உங்களுக்கு ரெண்டு அனுமதி. பார்த்தா கொஞ்சம் மோசமான இருக்கான், முரட்டு பயலா இருக்கான், போட்டா போட்டு தெளி, போனா நம்மளை கொன்றுவான். அப்ப அவன்கிட்ட போகாம ஒதுங்கிடலாம், துஷ்மனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி. இன்னொன்னு சிறப்பு என்ன? அந்த துஷ்மன்ட்டையே போய், என்ன நீ செய்யறது தப்பு, மார்க்கத்துக்கு முரணா செய்யற, அல்லாவை நம்பு, குரானை இசை நீ செயல்படு, ஒழுங்கா இஸ்லாமிய ஆட்சியை பண்ணு, இப்படி சொன்னாருன்னா அது தப்பு கிடையாது, அது ஈமான்ல உயர்ந்த நிலை. அரசனையே போய் கண்டிக்கிறார்ல, அரசனுக்கே சத்தியத்தை எடுத்து சொல்றாருல, இந்த மாதிரி ஒரு நிலையில மௌத்தாகி விட்டால் அவர்களுக்கு என்னது? ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. இதுதான் இந்த விஷயத்துல சொல்லப்பட்டது. இப்ப நம்ம சுருக்கமா படிச்ச விஷயத்தை ஒரு முறை, அந்த அடையாளங்கள் என்னங்கிறத நம்ம 19 அடையாளங்கள் என்னங்கிறத வரிசையா சொல்லுவோம். முதலாவது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை இறுதியாக மொழிந்து விட்டு மரணித்தல். இரண்டாவது, மரண நேரத்தில் துன்பங்களால் நெற்றியில் வியர்வை வெளிப்படுவது, அது ஒரு நல்ல மரணத்தின் அடையாளம். மூன்றாவது, அது நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டோம், வெள்ளிக்கிழமை மரணிக்கிறது, அது மூணாவது ஷேக் அல்பானி அவங்க சொன்னாங்க. பெருநாள்லாம் கிடையாது அதில் வந்து, யாருமே சொல்லலை. ரமலான்ல மௌத்தா போனவங்க அதெல்லாம் கிடையாது, சரியான செய்தி இல்லை. அது வந்து ஒரு சரி தப்பாக விளங்கிக்கிறாங்க. ரமலான் வந்தால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது ஹதீஸ் இருக்குல்ல. அப்போ ரமலானில் மௌத்தா போனால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு அவங்களா விளங்கிக்கிறது. நபியா சொன்னாங்க அப்படி? நபி அது சொன்னது எதுக்கு? சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படணும்னா சொர்க்கத்துக்கு நீ போ, அது செய்கிறதுக்குரிய அமல்களை பண்ணு. நரகத்தின் வாசல் மூடப்படும், உன் பாவத்தையெல்லாம் எல்லாம் மன்னிக்கிறான், நரகத்தை விட்டு நீ விலகிக்கொள், நம்ம நடக்கணுங்கிறதுக்காண்டி சொன்னது அது. அது நம்ம சொன்னோம்ல, அடையாளங்கள் வந்துச்சுல, நோன்பு வச்ச நிலையில ஒரு வணக்கத்தை செய்த நிலை மறைக்கிற நல்ல மௌத்துடைய அடையாளம். சரி, இப்போ இது மூணு அடையாளமாக போச்சு. மூணாவது சொன்னாங்க அது சரியான காரணம் இல்லை. நாலாவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு உயிரை தியாகம் செய்வது. நாலாவது. அஞ்சாவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக புறப்பட்டு வேறு வகையில் இயற்கை மரணம் பல காரணங்களால் மௌத்தா போகிறது. அஞ்சாவது. ஆறாவது, காலரா நோயால் மரணிப்பது. ஏழாவது, வயிற்று நோயால் மரணிப்பது. எட்டாவது, தண்ணீரில் மூழ்கி மரணிப்பது. ஒன்பதாவது, இடுபாடுகளுக்குள் சிக்கி மரணிப்பது. பத்தாவது, கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப பிரச்சனையால் மரணிப்பது. பதினொன்னாவது என்னது? நெருப்பால் எரிந்து மரணிப்பது. பன்னெண்டாவது கட்டி உடல்ல சில பாதிப்புகள் ஏற்பட்டு மரணிக்கிறது. பதிமூணாவது காசநோய், உடல் உருக்கி நோய், எலும்புருக்கி நோய். பதினாலாவது தன் செல்வத்தை பாதுகாப்பதற்காக நடந்த போராட்டத்திலே உயிரை விடுவது, கொலை செய்யப்படுவது. ஆமா. பதினைஞ்சாவது மார்க்கத்தை காப்பதற்காக போரிட்டு அதுல மரணிக்கிறது. பதினாறாவது தான் உயிரை பாதுகாப்பதற்காக நடந்த சண்டையில கொல்லப்பட்டு விடுவது. இவரெல்லாம் ஷஹீது. எத்தனாச்சு? பதினாறு முடிஞ்சா. பதினேழாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் தயாராகுகிறார், தயாராகக்கூடிய அந்த பணிகளை ஈடுபட்ட நிலையில மரணிக்கிறது. பதினெட்டாவது நல்ல காரியத்தை செய்த நிலையில் ஒரு மரணிப்பது. பத்தொன்பதாவது கடைசி இது அநியாயம் செய்யக்கூடிய அரசனிடத்திலே தீமையையும் நல்லதையும் எடுத்து சொல்லும் போது அவன் நம்மை கொலை செய்து விட்டால் அவர்களுக்கும் சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும்.